الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا صدق الله مولانا العظيم أن رجلا سأل النبي صلى الله عليه وسلم أي العمل أحب إلى الله قال الصلاة على وقتها قال ثم أي قال ثم بر الوالدين ثم قال ثم أي قال الجهاد في سبيل الله رواه البخاري ومسلم صدق النبي صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். சர்வ வல்லமையும் படைத்து இந்த உலகத்தை படைத்து மனிதர்களை சிரேஷ்டமான சிருஷ்டிகளாக இந்த உலகத்திலே படைத்து ரட்சித்து வருகின்ற அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் விருதி நபி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தோழர்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையை ஏற்றவர்களாக இங்கு இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கவனமாக நோட்டமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற வகையிலே அவனை மிகவும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு பல்வேறுபட்ட கட்டளைகளை இட்டிருக்கிறான். அந்த கட்டளைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவது கட்டளை அவனை அல்லாஹு தஆலாவாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனுக்கு எந்த வகையான சந்ததிகளையோ அல்லது மற்றமுண்டான ஷிர்கான விஷயங்களையோ இணையாக நாங்கள் வைக்கக்கூடாது என்பது அல்லாஹு தஆலா இட்டிருக்கின்ற முதலாவது கட்டளை. அந்த கட்டளைகளுடைய வரிசையிலே வருகின்ற மிகவும் அடிப்படையான இரண்டாவதாக வைத்து மதிக்கத்தக்க ஒரு கட்டளைதான் எமது தாய் தகப்பனுக்கு நாங்கள் மிகவும் இரக்கமாக கண்ணியமாக அவர்களை நடத்த வேண்டும், அவர்களுக்குரிய மரியாதையையும் அந்தஸ்தையும் கொடுத்து அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்ற அந்த இரண்டாவது விஷயம். ஷிர்க் வைப்பது என்பது எவ்வளவு தூரம் பாரதூரமான விஷயமாக இருக்குமோ அதே போன்று ஒரு மனிதன் உலகத்திலே செய்யக்கூடிய பாவங்களிலே தலையாய பாவமாக தனது பெற்றோருக்கு அநியாயம் செய்வது இருந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்திலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் எம்மை பெற்று வளர்த்த பெற்றார்கள். முதலாவது தாய், இரண்டாவது தகப்பன். எனவேதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு கட்டளையிடுகின்ற பொழுது அனிஷ்குர்லி வலிவாலிதை, அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஷிர்கை நீங்கள் வைக்க வேண்டாம் என்று அவர்கள் சொன்னது போலவே அல்லாஹு தஆலாவுடைய படைப்பினங்களிலே முதலாவதாக இருக்கின்ற தாய் தகப்பன்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை இரண்டாவது சொன்னார்கள். அல்லாஹு தஆலாவும் கட்டளையிட்டான், நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள், இரண்டாவது உங்களை பெற்ற அந்த தாய் தகப்பன்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த விஷயங்களை ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மனிதர்களாக கண்ணியமானவர்களாக மதிப்புக்குரியவர்களாக ஈமான்தாரிகளாக இபாதத்து செய்பவர்களாக வாழுகிறோம் என்றால் அதற்கு முதலாவது காரணம் அல்லாஹு தஆலா இரண்டாவது முழு முதற் காரணம் என்னை பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி இந்த உலகத்திலே மனிதர்களாக மாற்றிவிட்ட அந்த பெற்றோர்கள். எனவே முதலாவது நன்றி செலுத்த வேண்டியது அனிஷ்குர்லி வலிவாலிதை. அல்லாஹு தாலா சொல்லுகிறான், எனக்கு முதலாவது நன்றி செலுத்துங்கள், இரண்டாவது உங்களை பெற்றெடுத்த பெற்றார்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று இரண்டாவது சொல்லுகிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எமது தாய், எமது தகப்பன் எமது வாழ்க்கையிலே எத்தகைய பங்கை வகித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அடிக்கடி சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் உச்சமான கட்டங்களை அடைந்திருக்கலாம், பெரும் பெரும் பதவிகளையும் பட்டங்களையும் அடைந்திருக்கலாம், ஆனால் நாம் ஏறி வந்த ஏணியை, நாம் ஏறி வந்த அந்த ஏணியை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. எமது தாய் எம்மை இந்த உலகத்துக்கு பெற்றெடுப்பதற்கு பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள், வார்த்தைகளால் வலிக்க முடியாத அளவுக்குள்ள துன்பங்கள், கர்ப்பத்திலே தரித்தது முதல் கொண்டு அந்த பெண் பட்ட கஷ்டங்களை இன்றுள்ள பெற்றோர்கள் கூட நன்கு அறிவார்கள். கர்ப்பத்திலே தரித்து விட்டால் அந்த பெண்ணுக்கு சாப்பாடு என்பது வாய்க்கு ருசியாக இருக்க மாட்டார். அடிக்கடி வாந்தி வரக்கூடிய ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். பயணங்களை நினைத்தது போன்று செய்ய முடியாது, கர்ப்பம் கலைந்து விடுமோ என்ற அந்த பயம். அது மாத்திரமல்ல, அந்த பெண்ணுக்கு தேவையான சாப்பாட்டை உரிய முறையில் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது. மாதா மாதம் வைத்தியரிடத்திலே சென்று தனது கர்ப்பத்தின் வளர்ச்சியை பற்றி கேட்டுக்கொள்ள வேண்டிய தேவை அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது. ஊசி மருந்து ஏற்றிக்கொள்ள வேண்டும், சொட்டு மருந்து போட்டுக்கொள்ள வேண்டும், பயணங்களை தவிர்க்க வேண்டும், நினைத்த மாதிரி எல்லாம் நடந்து கொள்ள முடியாது என்ற கட்டம் அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது. கரு படிப்படியாக அந்த வயிற்றிலே வளர்ந்து வருகின்ற பொழுது அது பாரமாக மாறுகிறது, கிலோ கணக்கிலே பாரமாக மாறுகிறது. நினைத்த பயணங்களை வசதியாக செய்ய முடியாது, விரும்பிய பக்கம் திரும்பி படுக்க முடியாது. அந்த அளவு தூரம் கஷ்டங்களை துன்பங்களை பெற்றுத்தான் 10 மாதங்கள் அந்த பெண் அந்த கருவை சுமக்கிறாள். நாம் எல்லோரும் அந்த கருவிலே இருந்து வந்தவர்கள் என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தாய்க்கு ஈடாக இந்த உலகத்திலே எந்த ஒரு படைப்பினமும் கிடையாது என்பதை அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியது எமது கடப்பாடாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, என்னை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த தாய் பிரசவ வேதனையை எவ்வளவு கடுமையாக அனுபவித்திருப்பாள் என்று எங்களுக்கு தெரியாது. அது ஆண்களால் உணர முடியாத ஒரு விஷயம், பெண்கள் தான் அதிகமாக அதனை உணர்வார்கள். கர்ப்பம் தரித்து விட்டால் மாத்திரம் போதாது, பிரசவ வேளை என்பது ஜீவ மரண போராட்டம் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன் உயிர் வாழ்வானா இல்லையா, ஒரு பெண் உயிர் வாழ்வாளா இல்லையா என்று கூட நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கர்ப்பத்திலே இருந்து பிள்ளை பெற்றெடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே ஏற்படுகின்ற வேதனையை சொல்லுவார்கள். சில நேரங்களில் அந்த பிள்ளையை இயற்கையான முறையில் பெற்றுக்கொள்ள முடியாது என்று காணுகின்ற பொழுது வைத்தியருடைய ஆலோசனையின் பேரில் அங்கு அந்த பெண்ணுக்கு அங்கு சிசேரியன் நடத்தப்படுகிறது. அங்கு அந்த பெண்ணுடைய வயிறு பிளக்கப்பட்டு எத்தனையோ பாயிண்டுகள் ரத்தம் வெளியாக்கப்பட்டு மிகவும் கடுமையான வேதனைக்கு பின்னால் தான் அந்த சிசு இந்த உலகத்துக்கு வெளியே வருகிறது. அருமை சகோதரர்களே, அத்தோடு அந்த கஷ்டம் முடிவடைந்து விட்டதா? ஹமலத்து உம்முஹு வஹ்னன் ஆலா வஹ்னின், பலஹீனத்திற்கு மேலால் பலஹீனமாக அந்த பிள்ளையை அந்த தாய் சுமந்தாள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு தாயினுடைய சேவையை மெச்சி போற்றி போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்ப்பம் வெளியே, அந்த பிள்ளை சிசு வெளியே வருகின்ற பொழுது படுகின்ற கஷ்டம் துன்பம் மாத்திரமல்ல, பெற்றெடுத்ததற்கு பின்னால் அந்த பிள்ளையினுடைய அழுக்குகளையும் அந்த பிள்ளையினுடைய மலத்தையும் சலத்தையும் அந்த தாய் தன்னுடைய கைகளால் அலைகின்றாள். தகப்பனை விடவும் தாய்க்கு அதனால் அதிகமான பிரச்சனை இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் 2 வருடம், இரவிலே சாமத்திலே முழித்து அந்த பிள்ளை பால் கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு அந்த பெண் தன்னுடைய சிசுவுக்காக தியாகம் செய்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கவில்லையா? நாங்கள் மனைவிமாரை பார்த்திருக்கிறோம், அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கிறார்கள் என்பதனை பார்க்கின்ற பொழுது எமது தாய் எமக்காக வேண்டிப்பட்ட கஷ்டங்களை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளை சுமாராக 4-5 வயது வரைக்கும் அந்த தாய் படுகின்ற கஷ்டம், அந்த பிள்ளைக்கு ஒரு சோற்று பருக்கையை தீர்த்துவதற்காக வேண்டி அந்த பெண் காகத்தை காட்டுகிறாள், புறாவை காட்டுகிறாள், தெருவிலே போகின்ற மிருகங்களை காட்டுகிறாள், எத்தனையோ வகையான பராக்குகளை காட்டித்தான் ஒரு கவளம் சாப்பாட்டை அந்த பிள்ளைக்கு தீட்ட முடியுமாக இருக்கிறது. அந்த பிள்ளை சாப்பாட்டுக்கு விருப்பப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் அந்த தாய் உடுப்பு கழுகிறாள், அந்த அழுக்குகளை எல்லாம் அலைகிறாள். அந்த பிள்ளை மதரசாவுக்கும் அதே போன்று பாடசாலைக்கும் செல்வதற்கு எவ்வளவு அடம் பிடிக்கிறது. அப்படி இருந்தும் தான் பெற்ற பிள்ளை எதிர்காலத்திலே ஒரு மனிதருள் மாணிக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தாய் பட்டிருக்கின்ற கஷ்டத்தை வார்த்தைகளால் எப்படி நாங்கள் வளர்க்க முடியும், எப்படி நாங்கள் சொல்ல முடியும்? அல்லாஹு தஆலாவுக்கு அடுத்ததாக உலகத்திலே ஒரு மனிதனுக்கு பின்னால் ஒரு மனிதன் பங்களிப்பு செய்திருக்கிறான் என்றால் அது நிச்சயமாக தாயாகத்தான் இருக்க முடியும். எத்தனையோ பேர் தங்களுடைய தாயை மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய கவலையான விஷயம். எவ்வளவு உயரமான இடத்துக்கு போனாலும் எனக்கு பின்னால் இருக்கின்ற தாயை நான் எந்த அளவு தூரம் மரியாதையாக பார்க்கிறேன் என்ற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. அருமை சகோதரர்களே, அதே போன்றுதான் தகப்பனாக இருந்தாலும், தகப்பனாக இருந்தாலும் அவரும் கூட ஒரு பிள்ளையை வளர்ப்பதிலே, அந்த பிள்ளையை மிகவும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவதிலே அதிகமாக பாடுபட்டிருக்கிறார். அவர் தான் உழைத்திருக்கிறார், சம்பாதித்திருக்கிறார், அந்த குடும்பத்துக்கு தேவையான பாதுகாப்பையும் அந்த குடும்பத்துக்கு தேவையான ஏனைய வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெற்றுக் கொள்வதற்காக அந்த தகப்பன் எவ்வளவோ நெற்றி வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறார். எவ்வளவு பயணங்களை எல்லாம் அவர் போயிருக்கிறார். தனது மகன் தனது மகள் உயர்ந்த ஒரு பிரஜையாக முஸ்லிமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் பட்ட கஷ்டமும் துன்பமும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இவற்றையெல்லாம் ஒரு தாய் பட்ட கஷ்டம், ஒரு தகப்பன் பட்ட கஷ்டம், இவற்றை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த குழந்தைக்கு மருந்து எடுக்க செல்வார்கள். மருந்து எடுத்து கொண்டு வந்து விட்டால் மாத்திரம் போதுமா? அந்த மருந்தை குடிப்பதற்கு, அந்த பிள்ளைக்கு அதனை புகட்டுவதற்கு ஒரு தாயும் தகப்பனும் படுகின்ற கஷ்டம் எவ்வளவு அதிகமான கஷ்டங்கள். உடுப்பு வேண்டுமா, மருந்து வேண்டுமா, விளையாட்டு பொருட்கள் வேண்டுமா, புத்தகம் வேண்டுமா, கொப்பி வேண்டுமா, இவற்றையெல்லாம் இந்த தாயும் தகப்பனும் இந்த பிள்ளைக்கு பெற்றுக் கொடுப்பது எதற்காக? அந்த பிள்ளை ஒரு மனிதனாக உலகத்திலே எதிர்காலத்திலே வாழ வேண்டும் என்று எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி இவர்கள் உழைக்கிறார்களே, இவற்றை பற்றி நாம் எந்த அளவு தூரம் சிந்தித்திருக்கிறோம் என்று நாங்கள் இங்கு யோசிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், உமது இரட்சகன் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறான், அவனை தவிர வேறு யாரும் வணங்கப்படக்கூடாது. அதே நேரம் தாய் தகப்பர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அவன் தீர்மானித்திருக்கிறான், கட்டளையிட்டிருக்கிறான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹு தஆலாவை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த விதமான இணையும் கற்பிக்க வேண்டாம் என்று சொன்னதற்கு பின்னால் தாய் தகப்பனை பற்றித்தான் அல்லாஹு தஆலா இங்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, ஒரு மாட்டுக்குட்டி இருக்கிறது, ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது, அதற்கும் அதனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கும் ஒரு மிருகம் தன்னுடைய குட்டிகளை வளர்ப்பதற்கும் இடையிலே எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. 5 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, 13 வருடம் அல்ல, 25 வருடம் ஆகினாலும் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி நல்லதொரு எதிர்காலம் அமைய வேண்டும் என்றுதான் பெற்றார்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய உலகமே பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள். அவர்களுடைய கனவுகள் லட்சியங்கள் தங்களுடைய பிள்ளைகளை சுழன்றுதான் வந்து கொண்டிருக்கும். எனவே இத்தகைய தாய் தகப்பன் இவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள், இவ்வளவு உழைத்தவர்கள், இவ்வளவு சிரமப்பட்டவர்கள், எவ்வளவு அதிகமான நன்றி அறிதலுக்கு உட்பட வேண்டியவர்கள். கவலைக்குரிய விஷயம், கடந்த வாரம் இலங்கையிலே நாங்கள் கேள்விப்பட்ட மிக பயங்கரமான ஒரு குற்றச்செயலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 25 இளைஞன் தன்னுடைய தகப்பனை தன்னுடைய கையில் இருந்த ஆயுதத்தினாலேயே வெட்டி கொலை செய்திருக்கிறான். இவ்வளவு பயங்கரமான உலகத்திலே வாழ்கிறோம். சடவாதம், நாஸ்திகம், ஷைத்தானியத், ஜாஹிலியத் என்பன இந்த உலகத்திலே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றன. பணத்தை மனிதன் விரும்புகிறான். தனக்கு இரண்டாவதாக வந்திருக்கின்ற மனைவிக்கு முன்னுரிமை வழங்கி தன்னுடைய தாயையும் தகப்பனையும் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறான். தனது பட்டமும் பதவியும் தான் தனக்கு பெரியது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு பெரிய அநியாயம்! உலகத்திலே செய்யப்படுகின்ற அநீதிகளுக்கு மத்தியிலே மிக பயங்கரமான அநியாயம் ஒன்று இருக்குமாக இருந்தால் தாய் தகப்பனுடைய மனதை நோவடிப்பதாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், வலா தன்ஹர்ஹுமா வலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை நீங்கள் துரத்த வேண்டாம், அவர்களை பார்த்து சி என்று கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு தாயும் தகப்பனும் இருக்கிறார்களே, அவர்களுக்கு உலகத்தில் இருக்கின்ற யார் அடித்தாலும் ஏசினாலும் அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள். ஆனால் தங்களுடைய கைகளால் வளர்க்கப்பட்ட போஷிக்கப்பட்ட அவ்வாறெல்லாம் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை தங்களை துன்புறுத்துகின்ற பொழுது, தங்களை முறைத்து பார்க்கின்ற பொழுது, ஒரு தாயுடைய தகப்பனுடைய மனதிலே ஏற்படுகின்ற கவலை இருக்கிறதே, அந்த கவலைக்கு நிகரான ஒரு கவலை உலகத்தில் இருக்க மாட்டார். நான் இவ்வளவு உயரமாக வளர்த்திருக்கிறேன், இவ்வளவு சாப்பாடு போட்டிருக்கிறேன், இவ்வளவு படிப்பித்திருக்கிறேன், இவ்வளவு ஓதிவித்திருக்கிறேன், இவ்வளவு தூரம் இவனுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் நான் செய்து கொடுத்திருக்கிறேன், அப்படிப்பட்ட என்னை பார்த்து இவன் முறைத்து பார்க்கின்றான், எனக்கு அடிக்கின்றான், எனக்கு தேவையான அடிப்படையான வசதிகளை எல்லாம் செய்து தருபவனாக இவன் இல்லையே என்று ஒரு தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளையை பார்த்து நினைக்கின்ற பொழுது, அது நிச்சயமாக அந்த பிள்ளை எவ்வளவு உலகத்திலே நன்மைகள் செய்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, நாங்கள் பரலான வணக்கங்களிலே ஈடுபடலாம், சுண்ணத்தான வணக்கங்களிலே அடுக்கடுக்காக ஈடுபடலாம், ஆனால் அடிக்கடி கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம், என்னை பற்றி என்னுடைய தாயும் தகப்பனும் என்ன அபிப்பிராயத்தோடு இருக்கிறார்கள், நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்கிறார்களா, கோபித்துக் கொண்டிருக்கிறார்களா என்பதனை அடிக்கடி பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுரைஜ் எனப்படக்கூடிய ஒரு பெரிய வணக்கவாளியை பற்றி சொன்னார்கள். அவர் கடந்த காலத்திலே முன்னால் வாழ்ந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர், அவர் ஒரு பெரிய ஆபித், ஒரு பெரிய ஒரு உயரமான இடத்திலே, ஒரு உயரமான இடத்திலே தன்னுடைய வணக்க ஸ்தலத்தை அமைத்து அவர் வணக்கம் செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே அவரை பார்ப்பதற்கு அவருடைய தாயார் வருகிறார்கள், ஜுரைஜ் என்று அழைக்கிறார்கள். ஆனால் ஜுரைஜ் என்ன செய்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய சுண்ணத்தான வணக்கங்களிலே மூழ்கி கொண்டிருக்கிறார். தன்னுடைய ரப்பை திருப்திப்படுத்துவதா, தன்னுடைய தாயினுடைய அழைப்புக்கு பதிலளிப்பதா என்ற கேள்வி அவருடைய மனதிலே வந்து தொடர்ந்தும் தொழுகையிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, இங்குதான் விஷயம் இருக்கிறது. இப்போது அந்த தாய் ஒரு தடவை, இரண்டு தடவை, மூன்று தடவை அழைத்தும் கூட அந்த மகனிடமிருந்து பதில் வரவில்லை. எனவே அந்த தாயினுடைய மனதிலே ஏற்பட்ட கவலையின் காரணமாக, யா அல்லாஹ், விபச்சாரம் செய்கின்ற பெண்களை என்னுடைய மகனுக்கு காட்டாத வரைக்கும் நீ அவரை இந்த உலகத்தில் இருந்து எடுத்து விடாதே என்று பதுவா செய்துவிட்டு போய்விடுகிறார்கள் அந்த தாய். சஹி முஸ்லிமிலே இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எமக்கெல்லாம் படிப்பினையாக இருக்கின்ற இந்த ரிவாயத் மிக முக்கியமான விஷயம். அதே அந்த பதுவா அந்த ஜுரைஜ் எனப்படக்கூடிய ஆபிதுடைய வாழ்க்கையிலே பலித்ததாக நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே பார்க்கிறோம். உண்மையிலேயே அந்த ஜுரைஜ் ஒரு நல்ல மனிதர் இருந்தாலும் அந்த பிரதேசத்திலே இருந்த ஒரு விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண் அந்த மனிதனை விபச்சாரம் செய்ததாக குற்றம் சுமத்துகிறாள். தன்னுடைய வயிற்றில் வளர்ந்து வருகின்ற குழந்தை இந்த ஜுரைஜினால் கிடைத்ததாக சொல்லுகிறாள். இப்போது அந்த நாட்டு அரசன் இந்த ஜுரைஜை அழைப்பு விடுக்கிறார், தன்னை சந்திக்க வரும்படி கேட்கிறார். ஜுரைஜ் தன்னுடைய கோபுரத்திலிருந்து இறங்கி வந்து அரசனை சந்திப்பதற்காக வேண்டி போகிறார். அந்த நேரத்திலே அந்த போகின்ற பாதையின் இரு மருங்கிலும் இரு பக்கத்திலும் நின்று கொண்டிருந்தவர்கள் யார், அந்த நாட்டிலே இருந்த விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள். அவர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார் ஜுரைஜ். அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு, சுப்ஹானல்லாஹ், தாயினுடைய பதுவா எவ்வளவு அதிகமாக பலித்திருக்கிறது என்று பாருங்கள். அந்த மென்மையான உள்ளம், பெண்மை உள்ளம், அந்த உள்ளம் பாதிக்கப்படக்கூடாது. நாங்கள் ஏசக்கூடாது என்பது மாத்திரமல்ல சகோதரர்களே, எங்களுடைய தாயை முறைத்து கூட நாங்கள் பார்க்கக்கூடாது. எமக்காக வேண்டி தன்னுடைய இரத்தத்தை பாலாக தந்த பெண், எமக்காக வேண்டி இரவு பகல் என்று பாராமல் வாழ்ந்த பெண், தனக்கு எங்களுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்த அந்த பெண் இருக்கிறாளே, அந்த பெண்ணுக்கு நிகராக எமது வாழ்க்கையில் யாரும் இருக்கக்கூடாது. அந்த இடத்தில் யாரையும் நாங்கள் வைக்க கூடாது. இதுதான் மிக முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்பருல் கபாயிர், பெரும்பாவங்களுக்கு மத்தியிலே பெரும்பாவம் எது என்று தெரியுமா என்று சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள். அந்த நேரம் சஹாபாக்கள் யா ரசூலல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது முதலாவது சொன்னார்கள் சிறுக்கு வைப்பது, இரண்டாவது சொன்னார்கள் தாய் தகப்பனுக்கு மாறு செய்வது, அவர்களுடைய மனதை நோவடிப்பது. இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் உகூகல் உம்மஹாத், நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு தாய் தாய்மாருக்கு மாறு செய்வதை ஹராமாக்கி இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இன்று உயர்ந்து வளர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம். நாம் மனிதர்களாக இந்த உலகத்திலே நடமாடுகிறோம். எமக்கு பின்னால் இருந்த அந்த ஜீவன் யார் என்று சிந்திக்க வேண்டும். எமது தாய், எமது தகப்பன் எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், எங்களுக்காக வேண்டி பிரார்த்தித்தவர்கள், எங்களுக்காக வேண்டி செலவழித்தவர்கள், எங்களுக்காக வேண்டி கவலைப்பட்டவர்கள். அவர்களுடைய மனது நோவடிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு சாதாரண குற்றம் அல்ல, பெரும்பாவங்களுக்கு மத்தியில் ஒரு பெரும்பாவமாகத்தான் கருதப்படும். இந்த உலகத்தில் இருந்து நாங்கள் விடை பெற்று சென்றாலும் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா அவர்களிடத்திலே அவன் கேட்பான், உங்களுடைய மகனை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள், உங்களுடைய மகளை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள், இவர்கள் உங்களை திருப்திப்படுத்தி வாழ்ந்தார்களா அல்லது கோபித்துக் கொண்டு வாழ்ந்தார்களா என்று கேட்பான். அருமை சகோதரர்களே, தபரானி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ், குல்லு துனூபி யுஅக்கிருல்லாஹு தஆலா மா ஷாஅ மின்ஹா இலா யௌமில் கியாமா இல்லா உகூகல் வாலிதீன், எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திற்குரிய தண்டனையை அல்லாஹு தஆலா மறுமை நாள் வரைக்கும் பிற்படுத்துவான். ஆனாலும் கூட எந்த மனிதன் தன்னுடைய தாய் தகப்பனுக்குடைய மனதை நோவடிப்பானோ அந்த மனிதனுக்குரிய தண்டனை உலகத்திலேயே அவசரமாக வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாம் எமது தாய் தகப்பனை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அதனுடைய விளைவை உலகத்திலேயே நாங்கள் பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? நாங்கள் பெற்றெடுத்திருக்கின்ற பிள்ளைகள் எங்களை உதாசீனம் செய்வார்கள். அது நிச்சயமாக நடக்கும். அப்படியான ஒரு ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா செய்வான். எனவே எமது பிள்ளைகளால் நாம் மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால், எமக்கு கௌரவமும் மதிப்பும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? அந்த தாய் தகப்பனுடைய மனதை நாங்கள் கட்டாயமாக பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறுகின்ற பொழுது 3 தடவை ஆமீன் என்று சொன்னார்கள் என்ற அந்த ஹதீஸை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஆமீன்களிலே ஒன்றினுடைய நோக்கம் என்ன, ஒன்றினுடைய கருத்து என்ன? யார் தன்னுடைய தாய் தகப்பனை முதுமையான நிலையில் கண்டுகொண்டும் கூட அவர்களின் மூலமாக சுவர்க்கத்திலே அந்த மனிதன் நுழைந்து கொள்ளவில்லையோ நிச்சயமாக அவன் தான் அல்லாஹு தஆலாவுடைய சாபத்துக்கு உட்பட்டவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆமீன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த விஷயம் நிச்சயமாக ரப்பினுடைய திருப்தி பெற்றாருடைய திருப்தியிலே இருக்கிறது. நிச்சயமாக பெற்றாருடைய அதிருப்தியிலே ரப்பினுடைய அதிருப்தி இருக்கிறது என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எமது வாழ்க்கையிலே நாம் இந்த தரத்தை அடைந்திருக்கிறோம் என்றால் அதற்கு பின்புலத்திலே பின்பக்கமாக பலர் இருப்பார்கள். முதலிலே வருபவர்கள் எங்களுடைய தாயும் தகப்பனும், இரண்டாவது வருபவர்கள் எங்களுடைய உற்றார் உறவினர்கள், மூன்றாவது வருபவர்கள் எமது ஆசிரியர்களும் எமது முஅல்லிம்களும், இப்படியாக பலர் இருப்பார்கள். அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவர்களை பார்த்து புன்முறுவல் பூக்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். எனவே உபகாரம் செய்வது என்றால் என்ன என்ற கேள்விக்கு இப்போது நாங்கள் பதிலை பார்ப்போம். முதலாவது, எமது தாய் தகப்பனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நாங்கள் உளமாற பிரார்த்திக்க வேண்டும். எமது ரப்பிடத்திலே கேட்க வேண்டும். எமது தாய் தகப்பன் உயிரோடு இருக்கலாம், மரணித்திருக்கலாம், அது பற்றி கவலை கிடையாது. துஆ கேட்க வேண்டும். நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது ரப்பே எங்களை எப்படி இரக்கமாக அந்த 2 பேரும் வளர்த்தார்களோ அதே போன்று ரப்பே நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று அவர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் கட்டாயம் கேட்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. ஒவ்வொருடைய கயாமுல் லைலிலும் நாங்கள் கேட்க வேண்டும். காரணம், ரப்புக்கு அடுத்ததாக எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பங்களிப்பு செய்பவர்கள் வேறு யாரும் கிடையாது. நாம் உயர்ந்த கல்வித்தரங்களை அடைந்திருக்கலாம், அவற்றை வைத்து நாங்கள் பெருமைப்படவே முடியாது. அந்த கல்வித்தரங்களுக்கு அஸ்திவாரமாக அமைந்தவர்கள் அவர்கள்தான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இன்று கவலையான விஷயம் என்ன தெரியுமா? மிக கவலையான விஷயம், ஒருவன் திருமணம் முடித்து தனது மனைவியின் சொல்லை கேட்டு தாய் தகப்பனோடு பகைத்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு பெரிய அநியாயம்! பெரிய பெரிய கல்வித்தரங்களை அடைந்திருப்பான், அவன் ஒரு டாக்டராக, என்ஜினியராக, லோயராக, கலாநிதியாக அல்லது இப்படி இப்படி எல்லாம் பெரிய பெரிய பதவியை அடைந்திருப்பான். அந்த பதவி அவனுக்கு பெரிதாக தெரிகிறது. அவனுடைய வாகனம், அவனுடைய வீடு, அவனுடைய பணம், அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய கௌரவம், இவற்றையெல்லாம் அவன் பெரிதாக பார்த்து தன்னுடைய தாய் தகப்பனை மிகவும் சிறிய ஒரு தோற்றத்திலே, மிகவும் மிஸ்கீனான ஒரு தோற்றத்திலே பார்க்கிறான். எனவே அவனுக்கு அவர்கள் எல்லோரும் ஒரு பொருட்டாக தெரிவதில்லை. இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே அண்மையிலே செய்யப்பட்ட ஒரு ஆய்வின்படி இலங்கையில் இருக்கின்ற இந்த எல்டர்ஸ் ஹோம் எனப்படக்கூடிய இந்த மகளும் மடமை என்று சிங்களத்திலே சொல்லுவார்கள், இந்த வயோதிபர் மடங்களிலே இருக்கின்ற பெரும்பாலான வயோதிபர்கள் யார் சகோதரர்களே, அவர்களை பற்றி நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அவர்களுடைய பிள்ளைகள் டாக்டர்மாராக இருக்கிறார்கள், லாயர்ஸ் ஆக இருக்கிறார்கள், பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் எனப்படக்கூடிய பெரும் பெரும் பதவிகளை வகிப்பவர்களுடைய பெற்றோர்கள் தான் இந்த எல்டர்ஸ் ஹோம் எனப்படக்கூடிய இந்த வயோதிபர் மடங்களிலே சென்று தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அநியாயம்! தன்னுடைய தாயையும் தகப்பனையும் தன்னுடைய வீட்டில் வைத்து பராமரிக்க முடியாது என்று ஒரு டாக்டர் கருதுகிறார், ஒரு என்ஜினியர் கருதுகிறார். எவ்வளவு பெரிய அநியாயம்! தன்னை ஏற்றிவிட்ட ஏணியை உடைந்து தள்ளிவிட்டு தான் தன்னுடைய வீட்டிலே மனைவியோடும் மக்களோடும் மிகவும் உயர்ந்த குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன், தன்னை பெற்று வளர்த்த தன்னை வளர்த்துவிட்ட தாயும் தகப்பனும் இந்த வயோதிபர் மடங்களிலே மற்றவர்களுடைய தயவை எதிர்பார்த்து வாழ்வதற்கு விட்டிருக்கிறான் என்றால் இவனுடைய உள்ளத்திலே ஈவிரக்கம் இருக்க முடியுமா? இவனுடைய உள்ளத்திலே அன்பு இருக்க முடியுமா? கருணை இருக்க முடியுமா? இந்த மனிதனை அல்லாஹு தஆலா கருணை கண்கொண்டு பார்ப்பானா? இவற்றையெல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, முதலாவது விஷயம் அவர்களுக்காக வேண்டி துஆ கேட்பது, மனதார உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கேட்க வேண்டும். அவர்கள் எங்களுக்கு ஏசலாம், அவர்கள் எங்களுக்கு அடிக்கலாம், எங்களுக்கு வேறு வேறு விஷயங்களில் ஈடுபடலாம், ஆனால் அவர்கள் எங்களுக்கு செய்த சேவைக்கு ஈடாக எதுவும் அமைய மாட்டாது. அவர்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும், அவர்களை நாங்கள் பொறுக்க வேண்டும், அவர்கள் ஏதாவது தவறு செய்கின்ற பொழுது கண்ணியமாகவும் கௌரவமாகவும் சுட்டிக்காட்ட வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்களுடைய மனதை புண்படுத்தும் வகையில் நாங்கள் நடந்து கொள்ளக் கூடாது. அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹதுல், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இழிவு என்ற இறக்கையை அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பணித்து கொடுங்கள் என்று சொல்லுகிறான். ஒரு மனிதன் அவர்களுக்கு முன்னால், தாய்க்கும் தகப்பனுக்கு முன்னால் கூனி குறுகி நிற்க வேண்டும், தன்னுடைய பெருமையை அப்படியே வீசி எறிந்து விட வேண்டும். தாயையும் தகப்பனையும் காணுகின்ற பொழுது ஒரு அலாதியான மரியாதை அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அவர்களை கட்டி அணைக்க வேண்டும், அவர்களுடைய முத்தம் கொடுக்க வேண்டும், அவர்களோடு முசாவகா செய்ய வேண்டும். அவர்களோடு பேசுகின்ற பொழுது மிகவும் நளினமாக பேச வேண்டியிருக்கிறது, சத்தத்தை குறைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்கள் பேசுகின்ற பொழுது விடைமறித்து நாங்கள் பேசக்கூடாது, அவர்களோடு தர்க்கம் செய்யக்கூடாது, அவர்களுக்கு ஏசக்கூடாது, அவர்களை அவமதித்து நாங்கள் நடக்கக்கூடாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே நான் மிகவும் நெருக்கமாக பழகுவதற்கு அருகதையானவர் யார் என்று கேட்கிறார்கள். நான் மிகவும் நெருக்கமாக அன்பு வைப்பதற்கு, நெருக்கமாக பழகுவதற்கு மிகவும் அருகதையானவர் யார் என்று கேட்கிறார்கள். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உனது தாய். இரண்டாவதும் அதே கேள்வி, உனது தாய். மூன்றாவதும் அதே கேள்வி, உனது தாய். நான்காவது தான் உனது தகப்பன் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே சகோதரர்களே, அவர்கள் தான் எமது வாழ்க்கையின் அஸ்திவாரங்கள். அவர்களுக்காக வேண்டி நாங்கள் செலவழிப்பதற்கு தயக்கக்கூடாது. அவர்களுக்கு மருந்து எடுத்து கொடுக்க வேண்டும். அவர்கள் வாழ்கின்ற வீடு மிகவும் கண்ணியமான வீடாக இருக்க வேண்டும். நாங்கள் மாட மாளிகையிலே வாழ்ந்துவிட்டு அவர்களை குடிசைகளில் தள்ளிவிடக் கூடாது. சீதனம் என்ற அந்த பிசாசுக்காக வேண்டி எத்தனையோ தாய் தகப்பன் பெரிய பெரிய வீடுகளை கட்டி கொடுப்பார்கள், அழகான வாகனங்களை வாங்கி கொடுப்பார்கள், ஆனால் அவர்கள் வயோதிபர்களாக மாறிவிட்டால் அவர்களை கொண்டு போய் பல பிள்ளைகள் குடிசைகளிலே குடியமர்த்துகிறார்கள். பல பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு சென்று வருஷக்கணக்கிலே திரும்பி வராமல் இருக்கிறார்கள். பெற்றார்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை கூட கொடுப்பதற்கு அவர்களால் முடியாமல் இருக்கிறது. பெற்றார்கள் நோய்வாய்ப்பட்டு இந்த வைத்தியசாலைகளிலே சென்று அனுமதிக்கப்படுகின்ற பொழுது பக்கத்து வீட்டார் தான் அழைத்து செல்ல வேண்டி இருக்கிறது, வேறு வேறு உறவினர்கள் தான் அழைத்து செல்ல வேண்டி இருக்கிறது. பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்கள் தொழிலுக்காக கல்விக்காக வேண்டி வெளியே போகலாம். ஆனால் அடிக்கடி தமது பெற்றாருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சுகமாக இருக்கிறார்களா? அவர்களுக்கு சாப்பாடு இருக்கிறதா? அவர்களுக்கு தேவையான மருந்து இருக்கிறதா என்றெல்லாம் நாங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும். கொல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைன். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் செலவழிக்கின்ற விஷயங்களிலே உங்களுடைய தாய் தகப்பனுக்கு செலவழிக்கின்ற அந்த விஷயம்தான் சிறப்பானதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே சகோதரர்களே, நாங்கள் கட்டாயமாக இந்த விஷயமாக கவனம் எடுக்க வேண்டியிருக்கிறது. எங்களுடைய பலருடைய தாய் தகப்பன் கபராளிகளாக மாறிவிட்டிருக்கலாம். இப்போது என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு ஏற்படலாம். உயிரோடு இருக்கின்ற பொழுதும் அவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடியுமானவற்றை செய்திருப்போம். இப்போது மௌத்தாகிவிட்டால் என்ன செய்யலாம் என்று ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பனு ஸலமா கூத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் வந்து கேட்டு கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸலாத்து அலைஹிமா வல் இஸ்திக்ஃபார் வ இன்ஃபாது அஹதிஹிமா வ ஸிலத்து ரஹீம் வ இக்ராமு ஸதீகிஹிமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மௌத்தாகிவிட்ட தாய் தகப்பனுக்காக வேண்டிய செய்ய வேண்டிய கடமைகளிலே அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது என்பது முக்கியமானது என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய சுவர்க்கத்தின் வாழ்வுக்காக வேண்டி நாங்கள் துஆ கேட்க வேண்டும். நரகத்தை விட்டும் ரப்பே எனது தாய் தகப்பனை பாதுகாப்பாயாக என்று நாங்கள் கேட்க வேண்டும். அவர்களுடைய பாவங்களுக்காக வேண்டி நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் தெரியாதனமாக அறிவீனத்தின் காரணமாக அல்லது வேறு காரணங்களினால் தவறு செய்திருக்கலாம். எனவே ரப்பே அவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று கேட்க வேண்டும். அதே நேரம் அவர்கள் உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவர்கள் யாருடையாவது உடன்படிக்கை செய்திருந்தால் அந்த உடன்படிக்கையை பூர்த்தி செய்ய முடியாமல் அவர்கள் வஃபாத்தாகி இருக்கலாம். கடன் கொடுத்திருப்பார்கள், கடன் எடுத்திருப்பார்கள், கொடுக்க முடியாமல் மௌத்தாகி இருப்பார்கள். யாருக்காவது வாக்குறுதி கொடுத்திருப்பார்கள், வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் அவர்கள் போயிருப்பார்கள். ஹஜ் செய்வதற்கு கடமையாக இருந்திருக்கும், நிறைவேற்ற முடியாமல் மௌத்தாகி இருப்பார்கள். இப்போது என்ன செய்வது? அந்த உடன்படிக்கையை நாங்கள் நிறைவு செய்வது. அது மாத்திரமல்ல, வஸிலத்து ரஹீம் அவர்களுடைய குடல்வாய் ஜனங்கள் உறவினர்களுடைய அந்த உறவுகளை நாங்கள் பேணிக் கொள்வது அவர்களுக்கு செய்கின்ற கடமையாக இருக்கும். இக்ராமு சதீக்கிஹிமா, அதே போன்று அவர்கள் உலகத்தில் வாழுகின்ற பொழுது யாரோடெல்லாம் நட்பு கொண்டு வாழ்ந்தார்களோ, நெருக்கமாக வாழ்ந்தார்களோ, அந்த நண்பர்களை நாங்கள் கௌரவிப்பதும் கூட அவர்களுக்கு செய்கின்ற ஒரு பாக்கியமாக உதவியாக இருக்கும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே சகோதரர்களே, எமது வாழ்க்கையிலே மிக முக்கியமான பங்கு முதலாவது அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கிறது. அவன் தான் படைத்தான், சாப்பாடு தருகின்றான், எமது உடம்பை எல்லாம் வளர்த்து விட்டவன். அந்த வகையில் முதலாவது சுக்குர் அவனுக்குரியது, சந்தேகம் கிடையாது. இரண்டாவது சுக்குர் எமது தாய் தகப்பனுக்கு போய் சேர வேண்டும். அவருடைய மனதை நோவடிக்க கூடாது. எமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய பங்கு வகித்தவர்கள், அவர்களை மிகவும் போற்றி மதித்து கௌரவப்படுத்தி நாங்கள் வாழ வேண்டும். உயிரோடு இருக்கும் பொழுதும் அவர்கள் மரணித்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு தேவையான கடமைகளை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் பங்களிப்பு செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி உயர்ந்தான இடங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த தாய் தகப்பனுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. அவருடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. சில நேரம் அவர்கள் கபராளிகளாக மாறியிருக்கலாம். அவருடைய கபர்களை சுவனத்தின் பூஞ்சோலையாக நீ மாற்றுவாயாக. நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர்களுக்கு நீ பங்குகளை அனுப்பி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களை உயர்தரமான சுவர்க்கத்திலே குடியமர்த்துவாயாக. தாய் தகப்பனுக்குரிய எல்லா ஹக்குகளையும் நிறைவேற்றியவர்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்குவாயாக. ஆமீன், ஆமீன். அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு.